நாம் வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வேத பகுதி, அநேகரதை குறித்து நமக்கு செய்தி சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். விதைப்பது அறுப்பது என்று சொல்லும்போது இது எளிதான ஒன்று அல்ல, இதனுடைய பலனும் உண்டு, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், விதைக்கிறவன் அறுக்கிறவன் இருவருக்கும் ஒரே கூலி, அதை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே பலன் அதை கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் விதைத்திருக்க அதை நாம் அறுவடை செய்கிறோம், அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இதுல ஒரு பேசிக்கா ஒரு 7 காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் விதைப்பும் அறுப்பும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். முதலாவது, வேத புஸ்தகம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது இந்த விதைப்பும் அறுப்புக்குமான முதல் நம்பர் 1 என்ன நம்ம யோசிக்க வேண்டும் என்றால், போகிறது, we should go, அதான் நம்பர் 1. ஆபிரகாம ஆண்டவர் அழைத்து என் கூட இருந்து சொல்லல, you should go, நீ வந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று தான் சொன்னார். பேதுருவோடும் போ, என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்துவோடு இருப்பதற்கு நிறைய பேருக்கு ஆசைதான், ஆனால் கிறிஸ்துவுக்காக போக வேண்டும் என்கிறது நாம் மறந்து போகக்கூடாது. போகாவிட்டால் விதைக்க மாட்டோம், போகாவிட்டால் அறுக்க மாட்டோம், போகாவிட்டால் பலன் இல்லை. இது வேத புஸ்தகத்துல முழுசும் நீங்க பார்க்கலாம், ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் நம்ம இதை பார்க்கலாம். பார்த்துட்டு போக வேண்டும், ஒருவேளை அந்தியோக்கிய திருச்சபை போன்று அனுப்பினார்கள் என்று இருந்தாலும் போக்குறதற்கான ஜனங்கள் வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும், இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்துக்கு போனார், இயேசு கிறிஸ்து தான் போனார், எனவே நாம் போக வேண்டியது அவசியம். பார்த்துடுங்க, அது வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அது தேவை. சரி, எங்க போகும், எங்க போவோம்? ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். 12 சீஷர்களிடத்திலும் ஆண்டவர் சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் எங்க போயிருக்கிறார் பாருங்க, சமாரியா. யூதர்கள் போகாத ஒரு தேசம் அது. நீங்க பாத்தீங்கன்னா மேல கல்லுலையா இருக்கும், கீழே யூதையா இருக்கும், மத்திபத்துல சமாரியா இருக்கும். யூதையாவில் இருக்கிறவங்க கல்லுலையாவுக்கு போக வேண்டுமையானால் சமாரியாவின் வழியாக போக மாட்டார்கள், ஏனென்றால் அது ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்கின்ற இடம், தீட்டு உள்ள ஜனங்கள் வாழ்கின்ற இடம், விக்கிரகாராதனையின் ஜனங்கள் வாழ்கின்ற இடம். அந்த இடத்திலே போகிறதே சாபம் என்று எண்ணுகிறார்கள். அதனால்தான் அவங்க சமாரிய வழி போகாதபடிக்கு பக்கத்து ஊர் வழியாக சென்று அவர் கலிலேயாவுக்கு போவார்கள். கலிலேயாவில் இருந்து வருகின்றவர்களும் அவ்விதமான பாதையை தான் தெரிந்து கொள்ளுவார்கள். ஆனால் கிறிஸ்துவோ சமாரியாவுக்கு போனார். அப்ப நீங்களும் நானும் போக வேண்டிய இடம் என்ன? ஒருவரும் போகாத இடங்கள். நீங்களும் நானும் போக வேண்டிய இடம் எது? எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், போனாலே தீட்டு அப்படி என்று எண்ணுகின்ற இடங்கள் இன்று இல்லையா? உண்டு, தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எத்தனையோ கிராமங்கள் யாருமே சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு இல்லாதபடிக்கு ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் இன்றும் நமது தேசத்திலே இருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே தேசத்திலும் இருக்கின்றது. இவங்களை தடமாட்டோம், இவங்களோட தொட்டா எனக்கு சாபம், இவங்களோட பேச மாட்டோம், இவங்க அருவறுப்பான ஜனங்கள். ஆண்டவர் போன இடம் தேவையான இடம். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாய தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஒன். தரித்திரருக்கு சுவிசேஷம், தேவையோடு இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம். இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எங்கு போக வேண்டும் இதை நாம் அறிய வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து கானான் தேசத்துல கொண்டு காட்டி கொடுத்து விட்டு அலைய விட்டார் பாருங்க. நீ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் சோதித்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற கட்டளை, நாம் போக வேண்டும். எங்கு போக வேண்டும்? தேவையான ஜனங்கள் மத்தியில் போக வேண்டும். சரி, மூன்றாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, போகிறது நம்மிடத்துல ஏதாவது இருக்கணும் இல்லையா? நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். என்னன்னு சொன்னா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், அங்குள்ள மக்களுடைய தேவைகள் இது, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், சமாரிய ஸ்திரீடத்துல போறாங்க, சமாரியாவுக்கு போறாங்க, சமாரிய ஸ்திரீடத்துல பேசுறாங்க. பேசும்போது இயேசுவாமி கேட்கிறாங்க, தண்ணி கேட்கிறாங்க, எனக்கு தாகத்துக்கு தான் கேட்கிறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, எப்பா நீங்க வந்து யூதன், நான் வந்து சமாரியன், நீங்க எப்படி என்னிடத்துல நீங்க தண்ணி கேட்கலாம்? இது வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டது. யூதர்கள் சமாரியாரிடத்திலிருந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அது அவர்கள் அந்த சாபம் என்று எண்ணுகிறார்கள், தீட்டு என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவர் இந்த அம்மாவிட்ட சொல்றாரு, அம்மா யார்கிட்ட பேசுற என்பதை நீ தெரிஞ்சுச்சேன்னு வச்சுக்கோ, நீ என்னிடத்துல ஜீவ தண்ணீர் பெற்றுக்கொள்ளவோ பாத்துக. நீ அது தெரியாதபடியினால இந்த தண்ணி வச்சு சொல்லிட்டு இருக்கிற, என்னிடத்தில் இருப்பது ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். சுவிசேஷம் சொல்ல போகிறவர்கள் ரூபாயோட போலாம், பொருட்களோட போலாம், ஆறுதலின் வார்த்தைகளோட போலாம், பைபிளோட போலாம், துணிமணிகளோட போலாம். ஜீவ ஊற்று இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் செல்வானேயானால் பிரயோஜனம் இல்லை. ஜீவ ஊற்று இருக்க வேண்டும். அப்போ நாம் போக வேண்டும். எந்த இடத்துக்கு போக வேண்டும்? என்னிடத்தில் காணப்பட வேண்டியது என்ன? ஆண்டவரே, அநேக தாகத்தோடு இருக்கின்றார்கள். அந்த தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ ஊற்று நம்முடைய உள்ளங்களிலிருந்து புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஊற்று இல்லாதவன் போகிறார். அந்த ஊற்று இல்லாமல் நம்ம போனோம்னு சொல்லிட்டு வரீங்களா? கணத்திலிருந்து என்ன செய்திருப்போம்? தண்ணியை கோரி. ஏமா நீ வந்து என்ன செய்யாத, தண்ணி கோராத, நீ பொம்பிள்ள, நான் வந்து ஆம்பிள்ள, நான் வந்து சீக்கிரமா தண்ணி எடுத்துடலாம் பாத்துக்க, எடுத்து குடிச்சு குடிச்சியாமா, தாகம் தீர்ந்துச்சாமா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாம். நாளைக்கு இன்னொருவன் போய் தண்ணி எடுத்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற உணவு, ஆண்டவர் சொல்லுகின்ற தண்ணீர் என்று பார்க்கும் போது, ஒரு காலம் அது தாகத்தை தராது, அது பசியை தராது. அதனாலதான் பிசாசு 40 நாள் கழிச்சு வந்து கேட்டான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன், மனுஷன் சொன்னாரா, கிறிஸ்துன்னு சொன்னாரா? சரி, மனுஷன் என்று சொன்னாரா, தேவ தூதன் என்று சொன்னாரா, மனுஷன் சொன்னாரா, கடவுள் சொன்னாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏமா நான் என்று சொல்லல, என்ன சொல்லுகிறார் என்றால் மனுஷன், மனுஷன். அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளைகளும். அருமையான தேவ பிள்ளைகள், எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்டியானிஸ்ல இருக்கிறோம் பாருங்களேன், இன்னமும் தாகம் என்று சொல்லும் போது ஜீவ தண்ணீர் என்னிடத்துல இருக்குமையானால் நான் மற்றவர்களுக்கு தாகத்தை தீர்ப்பேன், நான் அந்த ஜீவ மன்னாவை ருசித்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாளும் பசி வராது. இதை நம்ம கொண்டு போகணும். ஒரு ஊழியத்துக்கு நம்ம சொல்லும் போது நம்ம கொண்டு போக வேண்டிய முக்கியமான காரியம் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ மண்ணா. இதுக்காக தான் இன்னைக்கு ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. இதை நான் கொடுக்க வழி இல்லாதபடிக்கு அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு மட்டுமாக நான் செல்வேனேயானால் ஆபத்து அது. ஆபத்து இன்னைக்கு நீங்க தண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்கலன்னா பிரச்சனை, இன்னைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்துட்டு நாளைக்கு கொடுக்கலன்னா பிரச்சனை. ஆனால் ஜீவ தண்ணீர் அப்படி அல்ல, அது அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். அப்படி என்றால் தான் இந்த விதைப்பும் அறுப்புக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டு. பார்த்துட்டீங்க, அப்ப நம்ம கொண்டு போக வேண்டியது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஜீவ தண்ணீர், ஜீவ மன்னா, இதைத்தான் நம்ம கொண்டு போகணும். நான்காவது பாருங்களேன், நான்காவது பாருங்க, இவர் அனுப்பப்பட்டாரே இயேசு கிறிஸ்து சென்றார் பாருங்க. இன்னொன்று அவர் செய்தார், அதைத்தான் நம்ம வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவர் செய்கின்ற ஊழியம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது பரிசுத்தாவியானவர் செய்கின்ற ஊழியம். நீங்கள் பரிசுத்தாவியானவரை கொண்டுதான் செல்ல வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஸ்திரியோடு கர்த்தர் பேசின போது இம்மிடியேட்டாக சொன்னார், ஏமா உன் புருஷனை கூட்டிட்டு வான்னார். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு புருஷன் இல்லையே அப்படின்னது. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னது உண்மைதாம்மா, ஏன்னா உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. இப்ப நீ வாழ்கிறது யாரோட? புருஷனோட அல்ல. குத்தப்பட வேண்டும். ஜனங்கள் குத்தப்படாவிட்டால் தேவனிடத்தில் வரமாட்டார்கள். பேதுரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே சொல்லும் போது, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று அவர் சொன்ன போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இருதயத்தில் குத்தப்பட வேண்டுமேயானால் ஆவியானவர் துணையோடு வேத வசனத்தை போதித்தால் மட்டுமே. இன்னொரு காரியத்தை நான் சொல்லலாம், 3 வருடத்தில் நீங்க வீடு வாங்குவீங்க என்று நான் சொல்லுவது தரிசனம் அல்ல, அது குறி சொல்லுதல். இந்த இடத்துல ஆண்டவர் அவளை பார்த்து அவளுடைய முற்காலத்தை சொன்னார், பிற்காலத்தை சொல்லல. அவளுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார், அவள் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை சொன்னார், குறித்து சொன்னார், தெளிவாக சொன்னார். 50% நடந்து 50% நடக்காததை கர்த்தர் சொல்லவில்லை. அவளுக்கு 5 பேர் புருஷனாக இருந்தார்கள். இப்போது அவள் வாழ்ந்து கொண்டிருப்பவன் புருஷன் அல்ல, கர்த்தர் உண்மையை சொன்னார், நடந்ததை சொன்னார். அவ உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றா, எப்பா நீங்க தீர்க்க தரிசி, என்ன என் வாழ்க்கை பத்தி சொன்னீங்களே, இதுதான் இன்றைக்கு ஆவியானவர் செய்வது, அதைத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது. வேதவசனம் போதிக்கும் போது அது மற்றவர்களுக்கு அல்ல, எனக்கு அது, என்னோடு கர்த்தர் பேசுகிறது, ஆண்டவர் எனக்கு உரைப்பது, மனம் திரும்புவதற்கு கர்த்தர் எனக்கு உரைப்பது. அப்ப கவனிங்களேன், நம்ம நிச்சயமாக போகணும். போகாம இருந்தால் விதைப்பும் அறுப்பும் நடைபெற, நாம் போக வேண்டிய மக்கள் தேவையோடு உள்ள மக்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் மிஷினரிகள் நம்ம ஊர்களுக்கு வந்தாங்க. அவர்கள் வரும்போதும் நாம் விக்கிரகங்களை தான் வணங்கி கொண்டிருந்தோம். எத்தனை பேர் அதே மண்ணுகளில் மறித்தார்கள். நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறவங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரியை சார்ந்தவங்க, மிஷினரிகள் எல்லாம் அற்புதமான மிஷினரிகள் வந்து தங்கள் ஜீவனை கொடுத்த தேசத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். தேவையுள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டும். நாம் கொண்டு போக வேண்டியது ஜீவ தண்ணீரை கொண்டு போக வேண்டும். நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது ஆவியானவர் காணப்பட வேண்டும். 5வதாக நீங்கள் பார்க்கும்போது இப்படி செய்தா என்ன நடக்கும்? இந்த 4 காரியங்கள் நம்முடைய பொறுப்பு. இவ்வளவு நீங்க செய்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இவ்வளவு செய்த உடனே அந்த அம்மா மனம் திரும்பினாங்கன்னு வேதத்தில் இல்லை. அந்த அம்மா வேற ஏதாவது செய்தாங்கன்னு கிடையாது. ஒன்னே ஒன்னு செய்தாங்க, என்னன்னு சொன்னா, ஓடி ஜனங்களுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஏமா எல்லாரும் வந்து பாருங்க, நான் ஒரு மனுஷனை கண்டேன், அந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னான். எனக்கு நீ நடக்க போகிறதே அல்ல, என் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார், என் பாவங்களை சொன்னார், என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினார். அவதான் மேசியாவா எனக்கு தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கிராமமே போச்சுதம்மா, கிராமமே போனாங்க. போனது ஒரு பாவியான ஸ்திரீ, போனது ஒரு சமாரிய ஸ்திரீ, போனது ஒரு தீட்டுள்ள ஸ்திரீ, போனது ஒரு மிகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் அவள் போய் சொன்னது கிறிஸ்துவை, தன்னை அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நிறைய நேரங்களில் நான் என்னை பற்றி சொல்லுவதற்கு மிகவும் உந்தப்படுகிறேன். ஐயா நான் இப்படி இருந்தேன், இப்படி மாறினேன், ஐயா நான் இப்படி காணப்பட்டேன், இப்படி ஆகிவிட்டேன். இது சாட்சியாக நாம் சொல்லலாம், இது செய்தி அல்ல. மற்றவங்கள்ட்ட போய் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏமா இயேசு என்று நினைக்கிறேன், இயேசுவானவர் என் வாழ்க்கையை பற்றி சொன்னார், என் குறைகளை பற்றி சொன்னார், என் பாவத்தை பற்றி சொன்னார், அவர் மேசியா தானா, வந்து பாருங்கள். இதுல விசேஷம் என்னன்னு சொன்ன, இந்த அம்மா இன்னும் தண்ணி முள்ளல்ல, விளங்குதுல்ல, கயிறு அங்கதான் இருக்குது, கொண்டு போன பக்கெட் அங்கதான் இருக்குது, இவங்க கொண்டு போன குடமும் அங்கதான் இருக்கு. இவங்களும் குடிக்கல, ஆண்டவரும் குடிக்கல, நல்ல உற்சாகமா இருக்கிறாங்க பாத்தீங்களா. இயேசுவுக்கும் அப்ப பசி, அதனால தான் சீசர்ல என்ன செய்தாங்க, சாப்பாடு அவங்க போயிருக்கிறாங்க. அவருக்கு தாகம், அதனால தான் என்ன கேட்டாங்க, தண்ணிய கேட்டாங்க. ஆனா இயேசுவும் தண்ணி குடிக்கல, இயேசுவும் எதுவும் சாப்பிடல, அந்த அம்மாவும் தண்ணி குடிக்கல, அந்த அம்மாவும் எதுவும் சாப்பிடல. அந்த ஊழியத்தினுடைய முறைமை பாருங்கள், முறைமையை பாருங்க. எங்களை போன்ற ஊழியர்கள் முதலாவது வயிறு நரம்பட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு சொல்லலான் தான் இருக்கிறோம் இல்லையா. ஆனா இயேசுவானவர் பாருங்களேன், அது அல்ல. அதனாலதான் சீஷர்கள் வந்த போது சொன்னார், என்னன்னா எனக்கு பிதா கொடுத்த ஒரு போஜனம் இருக்குது. அது என்ன போஜனம் என்றால், இல்லாதவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஒரு போஜனம் அந்த வசனம் என்னிடத்துல இருக்குது, அது போதும்னாரு. அவங்க நினைச்சாங்க யாரோ பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அவர் சொல்றார், இல்ல எங்கிடத்துல இருக்கிறவர் ஜீவ மன்னா அப்படின்னு சொல்றார். உலகத்தின் காரியங்களே அல்ல இவங்க இப்ப போனதும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்கள். வந்திருக்கிறவர் மேசியா தானா என்று பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு போனாரு, அங்க ஒருத்தன் இருந்தான். அது முதல் தடவை இல்ல, ரெண்டாவது தடவை. முதல் தடவையே அவர் சொல்லி இருந்தார், பிசாசு கிட்ட என்னது இவனுட்டை நீ என்ன செய்யாத, போகாத பொயிருன்னு சொல்லியிருந்தார். மறுபடியும் பிசாசின் பிடிக்குள் அகப்பட்டவனை விடுவிக்க செல்லுகின்ற, அங்கும் பாருங்க விடுதலை கொடுத்த உடனே அவன் என்ன சொன்னான்னு சொன்ன, ஐ வாண்ட் டு பி வித் யூ, நான் உங்களோட இருக்கணும் ஐயா. இயேசுவானவர் சொன்னாரு, இல்ல இல்ல நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை தெக்கப்போலி பட்டணத்தில் உள்ள உங்களுக்கு என்ன செய்ய சொல்லு அப்படின்னு. அர்த்தம் என்ன, முதல் தடவை இந்த பிசாசு போன சமயம் அவன் என்ன செய்யல, போய் சொல்லி இருப்பானா என்ன வந்திருக்காது, பிசாசு வந்திருக்காது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அநேகர் சொல்லுவோம், விட்ட பாவங்கள் மறுபடியும் ஏன் வருது, பிசாசின் கிரியைகளை மறுபடியும் செய்யறோம், ஆண்டவரை விட்டு ஏன் வழிவிலகி போகிறோம். பிறருக்கு சொல்லாதபடி நாம் சொல்ல ஆரம்பித்தோமே, ஆனால் நம்ம வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மை ஒரு போதும் அல்ல தட்டமாட்டார். அதான் இங்க நடக்குது பாருங்க. இந்த அம்மா உடனே போய் சொன்னாங்க, சொன்ன போது ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. இதுதான் நடக்கும், ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரே, ஆனால் அது நான் நடக்கும். எல்லாரும் வந்தது மட்டும் இல்ல பாத்துருங்க, நடைபெற்றது என்னன்னு சொன்னா, அந்த அம்மா சொன்னதை விசுவாசித்தாங்க. கவனிங்க, விசுவாசித்து என்ன செய்யறாங்க, அவங்க அந்த அம்மாட்டே சொல்றாங்க. கவனிச்சிருங்க, ரொம்ப முக்கியமான காரியம், அந்த அம்மாட்ட சொல்றாங்க, நீ சொன்னதுனாலன்னு சொன்னாங்களே, நீ சொன்னதுனால அல்ல, நாங்கள் பார்த்தோம். யார பார்த்தோம், சுவிசேஷகனை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்க்கும்போது சுவிசேஷகன் தான் தெரிகிறது என்றால் அது ஊழியம் அல்ல. மறுபடியும் சொல்ல விரும்புறேன், இன்றைக்கு நாம் சுவிசேஷர்களை பார்க்கிறோம், போதகர்களை பார்க்கிறோம், ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், அவர்கள் நமக்கு கிறிஸ்துவை காண்பிப்பது இல்லை. கிராமத்தார் எல்லாரும் பார்த்தது இந்த பொண்ண கிடையாது, இவங்க தான் போய் சொன்னாங்க, இவங்க போய் சொன்னதுனால தான் அவங்க வர முடிஞ்சிச்சு. ஆனால் அவர்கள் கண்டது மேசியாவை, அவர்கள் கண்டது கிறிஸ்துவை, அவர்கள் கண்டது தேவனை. நீங்க எல்லாரும் எப்படின்னு தெரியல பாருங்க, நிறைய பேர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, சும்மா உட்காந்து பேசிட்டே இருங்க. பேசிட்டே இருக்கும் போது நமக்கு ஜபிக்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், செய்தி கொடுக்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். ரெண்டு வித்தியாசம். காணிக்க நம்ம கொடுக்கறத பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். ஐயா இயேசு எங்கையா இருக்கிறாரு, இயேசு எங்கையா இருக்கிறாரு, எந்த ஊழியக்காரன் கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிக்கிறான், எந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள், எந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்து மகிமையடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சகோதரி போன போது சொன்னார்களே, நீ சொன்னதுனால இல்லம்மா, நாங்க பார்த்தோம், நாங்க பார்த்தோம், ஆனால் நாங்க விசுவாசித்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதில் பலன் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். விதைக்கிறவனுக்கு பலன் என்ன, அறுக்கிறவனுக்கு பலன் என்ன, கேட்கிறவங்களுக்கு பலன் என்ன, நிறைய இருக்குது. இதை நீங்க யோசிக்கணும் பாருங்க. இன்னைக்கு இயேசு நாமத்தினால நாங்க நம்ம ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துக்கு போறோம், ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு போறோம், ஒதுக்கப்பட்ட மக்களிடத்துல நம்ம போகிறோம். இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை, நாம் செய்யணும். எதுக்கும் நம்ம போய் தான் ஆகணும். இதற்குள்ளாலேயே நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது இல்லையா. நிகழ்த்துக்கோ, தேவையோடு இருக்கிற மக்களிடத்துல போகணும், உட்காரணும், அவங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லணும், அவங்களுக்கு நாம் அன்பை சொல்லணும், அவங்களுக்கு நம்ம ஜீவ தண்ணீரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தணும். நடக்கிறது நல்ல ஞாபகத்தில் வச்சிருங்க, நடக்கிறது. இப்ப நான் போகிறேன் இல்லையா, இது போகிறேன். ஆண்டவர் வாக்கு திட்டம் பண்ணி இருக்கிறது சொல்ற, நாம் போனதுனால அல்லது நாம் போறதுனால நீங்க என்ன கனம் பண்ணணும், புரியுதா நான் சொல்றது? விளங்கல. ஏழைக்கு இறங்குகிறவன், அப்ப நீங்க ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஏழைக்கு இறங்கி இருப்பார்களே, இருப்பீர்களே ஆனால், புரியுதா சொல்ற, விளங்குத. நீங்க போன இடத்துல ஏழைக்கு கொடுத்துருப்பீங்கன்னா பசனை என்ன சொல்றது, கர்த்தருக்கு இறங்குறவன் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். வேத வசனம் போய் சொல்லாது சரியா. இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், ஊழியத்துக்கு போகிறவனுக்கு, ஊழியத்துக்கு போகிறவனுக்கு நம்ம ஒரு கயர் மாதிரி இருந்து, நம்ம ஒரு கயர் மாதிரி இருந்து அவன் விழுந்து விடாதபடிக்கு நம்ம இழுத்து வச்சுட்டு இருக்கோம். அவனுடைய பலன் என்ன? ஐயா நான் ஊழியத்துக்கு போறேன், ஐயா நீங்க என்ன என்ன செய்யணும், தாங்கணும், என்னதெல்லாம் வச்சு தாங்கணும், எனக்கு ஜபிக்கணும், அது மட்டும் இல்ல வேற என்ன, பினான்ஸ் ஹெல்ப் வரணும், வேற என்ன, சாப்பாடு கொடுக்கணுமா, சரி இதெல்லாம் செய்யறதுக்கு வேதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது என்ன? சீஷனின் நாமத்தின் நிமித்தம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. சரி, ரெண்டு. மூணாவது, ஊழியத்துக்கு போகிறவங்க வேதத்தை மறக்கிறோம். நாங்க போகிற வரையிலும் தான் வேதம், போன பின்பு எங்களுடைய சுய சரிதை, அதனுடைய பலன் என்ன? நீ என் வேதத்தை மறந்தால், சரி இந்த வசனங்கள் எதுவுமே போய் சொல்லாது, ஞாபகத்தில் வைத்துங்க. விதைக்கிறவன் தனக்கென்று விதைத்தால் அவன் தனக்கென்று அறுப்பான், விதைத்தவன் தேவனுக்காக விதைத்தால் தேவனுக்காக அறுப்பான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது என்னவென்றால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஏழைகளுக்கு இறங்கி இருப்பேனேயானால் அதன் பலன் எனக்கு கிடைத்திருக்கும். தீர்க்க தரிசி என்கிற ஒருவனை கனம் பண்ணியிருப்பேனேயானால் அதன் பலன் எனக்கு கிடைக்கும். ஆனால் இவை இல்லாதபடிக்கு சுய பெருமையும் சுய காரியங்களையும் நம்பி போவேனேயானால் வேதம் எதுவுமே சொல்லல. உன்னை வாக்குத்தம் பண்ணியிருக்கிறான். சீசல் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இதெல்லாம் விட்டுட்டு உங்களை நாங்க பின்பற்றி வந்தோம்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டேன். ஏசாமி அழகாக சொன்ன, எப்பா என் நிமித்தமாக்க சுபிசேஷத்தின் நிமித்தமாக்கலும் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது புருஷனையாவது. ஆண்டவர் சொன்னாரா மனைவி புருஷனை விட்டுட்டு போன்ட்டு சிலவங்க ஊழித்து போறதே எதுக்காதான். ஆண்டவர் ஆச்சரியமானவர், அற்புதமானவர். அகப்பனையாவது தாயையாவது சொன்னார். அவர் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் அவ் விசு வாசியிலும் கெட்டவனாக விளங்குத. இது வசனம் சொல்லுது, எச்சரிப்பாக இருக்கும். கல்யாணத்துக்கு முந்தி போனீங்கன்னா ஓகே, கல்யாணத்துக்கு பிறகு நீங்க ஒய்ஃப விட்டுட்டு போக. அதனாலதான் சீசல பார்த்து சொன்னார், எப்படி போங்க? ரெண்டு 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 பேரா போங்க. இது ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை. இதன்படி நம்ம செய்யணும், சரியா? ஆண்டவர் வந்து மனைவி விட்டுட்டு ஊழித்து போன சொல்லவே இல்லை. நீங்க அதை வாசிக்கும் போது யாரை விட்டுட்டு போனாரு? அப்பா அம்மா. அது கல்யாணத்துக்கே விட சொன்னாரு, அதுல விடலன்னு சொன்னா ஊழியத்திலேயாவது விடுங்கன்றாரு. அப்பா அம்மா கனம் பண்ணணும், ஆனா அவங்க ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதை சொன்னாரு, கவனிச்சிடுங்க. இதெல்லாம் விட்டு சகோதரன் சகோதரி விட்டேன்னா இம்மையில நீ 100 மடங்கு பெற்றுக் கொள்வேன்னு சொன்னார். சரியா விளங்குத? மனைவிக்கள் இல்ல, மனைவி ஒண்ணுதான். அப்பா எத்தனை கிடைக்கும்? 100 கிடைக்கும். அம்மா எவ்வளவு கிடைக்கும்? உண்மைதானே? நடக்குத? நான் மட்டும் 100 பேருக்கு மேல அம்மான்னு சொல்லியிருப்பானா இல்லையா? ஆண்டவர் அந்த வாய்ப்பை எனக்கு தந்தானா இல்லையா? ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தம் நாம் விட்டு வந்திருக்கிற அம்மா அப்பா 100 மடங்கு தருவாராம். அப்புறம் மறுமையில நித்திய ஜீவனை தருவார். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மீது எதுவும் எதிர்பார்க்காதீர்கள். ஊழியத்துக்கு போகும்போது ஏழைக்கு இறங்கி இருப்பேனே ஆனால் சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கு போகிற நான் என்ன எதிர்பார்ப்பேன்? இன்னைக்குள்ள சூழ்நிலையில நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ஊழியத்துக்கு போகிறவர்களை வச்சு சொல்றேன். ஊழியத்துக்கு போகிறவங்க நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? நாம் தீர்க்க தரிசி என்ன என்ன செய்ய மாட்டேங்கிறான், தனம் பண்ண மாட்டேங்கிறான். ஆறு நான் இப்படி வந்திருக்கேன் பைபிள் எடுத்துட்டு என்ன என்ன செய்ய மாட்டேங்கிறான், தனம் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பலன்? புரியுத? ஊழியத்தை பத்தி சொல்றேன். ஊழியத்துக்கு நான் போறேன், ஏழைக்கு இறங்குறேன், எனக்கு பலன் உண்டா? ஊழியத்துக்கு நான் போகிறேன், தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் அங்கு காண்கிற ஒரு விசுவாசிக்கு நான் கனம் பண்ணுகிறேன், எனக்கு பலன் உண்டா? ஊழியத்துக்கு போகிறேன், ஆனால் நான் மற்றவர்களிடத்தில் கனத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கு பலன் உண்டா? ஞாபகத்தில் வச்சுட்டுங்க. இன்றைய ஊழியத்தின் பலன் என்னன்னு சொன்ன, ஊழியத்துக்கு போகிறேன் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். தண்ணி குடு வசனம் சொல்லுது. ஊழியத்தின் நிமித்தம் தண்ணி சந்தா உனக்கு தண்ணி கிடைக்கும் சொல்லுது. நோ, யூ ஹேவ் டு டு, நீ செய்ய வேண்டும். ஊழியத்துக்கு போகிறேன், நீ ஏழைக்கு இறங்கினா உனக்கு கர்த்தர் அதனுடைய பலனை தருவார். நீ அங்கு காண்கிற விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களை கண்டு கனம் பண்ணினால் உனக்கு அந்த கனம் உண்டு. ஆனா நீ நேரம் மாறிச்சுங்க. நான் கடவுளுக்கு அடுத்தவன் நினைச்சுக்கிடுறேன். எனக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க, எனக்கு நீங்க ஊழியம் பண்ணுங்க, எனக்கு நீங்க தண்ணி கொடுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். பொய் பொய்யான காரியங்கள். ஊழியம் செய்கிறவன் அவன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஊழியம் என்று சொல்லுவது ஒரு அடிமையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் கொள்ள வரவில்லை. ஆண்டவர் இந்த யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அதைத்தான் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார். உங்களுக்கு பலன் உண்டு. என்ன பலன் என்றார், ஏழைக்கு இறங்கி இருப்பீங்கன்னா அதனுடைய பலன் உண்டு. அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிருப்பீங்கன்னா அதற்குரிய பலன் உண்டு. மறுமையில நித்திய ஜீவன் உண்டு. நேராக மாறி நான் ஊழியத்துக்கு போனதுனால நீங்க என்ன கனம் பண்ணணும். நான் ஊழியக்காரன், நீங்க எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் ஊழியம் கொள்ள வந்தேன் என்றால் எனக்கு எந்த பலனும் இல்லை. இதுதான் விதைக்கிறது அறுப்பது இதனுடைய பலன். இம்மையிலும் உங்களுக்கு பலன் உண்டு, மறுமையிலும் உங்களுக்கு பலன் உண்டு. ஜெபிப்போமா? ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பிற்பகல் நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அநேக நேரங்களில் எங்களுக்கு நீ தந்த அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணுகின்றோம். ஊழியம் கர்த்தருடையது, ஊழியத்தை செய்வதற்காகத்தான் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிற இடங்களில் ஊழியம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் கொள்ள எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் போகிற இடங்களில் ஜனங்கள் எங்களை கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிறவன் அந்நீரோடு விதைக்க வேண்டும். எங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். எங்களை அனுப்பினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு போதும் நான் செய்த கிரியைகளை மறக்கவே மாட்டார். நான் ஏழைக்கு இறங்கி ஊழியம் செய்ய பலன் தாங்க ஆண்டவரே. நான் தீர்க்க தரிசிகளை காண வேண்டும் ஆண்டவரே. எலியா தீர்க்க தரிசியை போல 7000 பேர் இருந்த பின்பும் ஒருவனை கூட காணாமல் காணப்பட்டானே. அவன் இடத்துக்கு இன்னொரு தீர்க்க தரிசியை அபிஷேகம் பண்ணினானே. அவன் ஒருவன் தானே ஆண்டவரே அதை செய்தான். அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது ஐயா. நாங்கள் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், ஊழியம் கொள்ள வரவில்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வந்திருக்கிறோம், ஒருவரிடத்திலிருந்து கனம் பெற்றுக்கொள்ள வரவில்லை. எங்கள் கண்கள் மற்றவர்களிடத்திலே தீர்க்க தரிசனங்களை காணாவிட்டால், எங்களுடைய கண்கள் ஒரு ஏழையை காணாவிட்டால், எங்கள் கண்கள் சமாரியார்களை போன்று ஜனங்கள் ஒதுக்கப்பட்டதை காணாவிட்டால், உம்மிடத்தில் எங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்து தாரும், ஏறெடுத்து பார்க்க பலம் தாரும். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கென்று உழைக்கின்ற உழைப்புகள் வீண் போய்விடாதபடிக்கு, எந்த ஒரு பலனையும் ஒரு மனிதனிடத்திலிருந்தும் எதிர்பார்க்காதபடி, உமக்கென்று உமக்கென்று மட்டும் வாழ்ந்து உம்மை மட்டும் காட்டி நாங்கள் எங்களை மறைக்கணும் ஐயா. என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வேண்டாம் ஐயா, உங்களை மட்டும் காட்டணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீங்க எங்களுக்கு 100 அதிகமான 100 மடங்கு சகோதரர்களை தருவீங்க, சகோதரிகளை தருவீங்க, அம்மாமார் தருவீங்க, அப்பா அம்மா தருவீங்க ஐயா. இந்த உலகத்தில் நாங்கள் இழந்ததை எங்களுக்கு தருவீங்க. மறுமையில் எங்களுக்கு நித்திய ஜீவனும் உண்டு ஆண்டவர். இந்த வாக்கு தத்துவத்துக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் திருச்சபை போகின்ற திருச்சபையாக, நித்திய ஜீவனை அறுவடை செய்கின்ற ஒரு திருச்சபையாய் காணப்பட பலம். தொடர்ந்து நடைபெறுகிற கூடுகையிலும் ஊழியங்களிலும் உமது நாமம் மகிமைப்படட்டும். குறைகள் குற்றங்களை தயவாக மன்னி மீட்பர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதா.